டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
டிரான்ஸ்வல் ரேடியோ இந்தியா வழங்கும் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் அன்பான கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தனியாக, குழுவாக, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்குவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதற்காக ஜெபத்தோடு நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டதை குறித்து நாம் வாசித்தோம். அதற்கு காரணம் பாவம் என்றும் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாமே நம்மை நிதானித்து அறிந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரை சமூகத்திலே அறிக்கையிட்டால் ஆண்டவர் நம்மையும் மன்னிப்பார், நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று நாம் சிந்தித்தோம். இன்று வெளிப்படுத்தின சேஷம் 18:11 நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின சேஷம் 18:11-16 வாசிக்கப்படுவதை கேட்போமா?
பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் இரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கிப் போயின. கொழுமையானவைகளும் சம்பிரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கிப் போயின. நீ அவைகளை இனி காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளைக் கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள்.
அருமையானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் கேட்கும்பொழுது பெரும் நகரத்தின் கடைத்தெரு வழியாக நடந்து செல்வதைப் போல காணப்பட்டதா? செல்வ செழிப்பு மிகுந்த சமுதாயத்திலே இவைகள் இன்றும் காணப்படுகிறது. யோவானின் நாட்களிலே இவைகள் அனைத்தும் ரோம பேரரசில் காணப்பட்டது. இவைகள் அனைத்தும் அவசியமானது என்று நாம் நினைப்பது போல பாபிலோனின் ஆடம்பரத்திற்கான இவைகள் அனைத்தும் அத்தியாவசியமான தேவைகளாக காணப்படும். இந்த அட்டவணையிலே நாம் பருத்தி துணிகளை காண முடிவதில்லை. முதலாவது நகைக்கடையை பார்க்கிறோம். பின்பு அங்கிருந்து பெண்களின் உடைகள் விற்கும் துணிக்கடைக்குள்ளே செல்கிறோம். பின்னர் பரிசுப் பொருட்கள் விற்கும் கடைக்குள்ளே செல்கிறோம். பின்னர் மளிகை கடைக்கும், அதன் பின்பு வாசனை திரவியங்கள் விற்கும் கடைக்கும் செல்கிறோம். பின்பு இறைச்சி விற்கும் கடைக்குள்ளே சென்றோம். இந்த உலக தேவைகளை பூர்த்தி செய்யும் அனைத்து பொருட்களும் வாங்கவும் விற்கவும் படுகிறது. மனிதர்களும் வாங்கவும் விற்கவும் படுகிறார்கள். மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவானவர்கள் வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ என்று புலம்புகிறார்கள். ஐயையோ என்பது புலம்பல் வார்த்தையாகும். உலக வர்த்தகர்கள் தொலைக்காட்சியிலே பாபிலோனிலே ஏற்பட்ட அழிவை கண்டு புலம்புவார்கள். இதற்கு இணையான ஒன்றை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பொய்னேஷியர்களின் தலைநகரமான தீருவின் மீது வரும் நியாய தீர்ப்பை குறித்து எசேக்கியேல் முன்னுரைத்திருக்கிறார். இதை குறித்து எசேக்கியேல் 26-27 அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 18:17-19 பாருங்கள். மாலுமிகள் யாவரும், கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதுனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். பொருட்களை ஓரிடத்திலிருந்து பெரிதொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கின்ற போக்குவரத்தில் ஈடுபட்டவர்கள் புலம்புகிறவர்களில் 3வது பிரிவினர். இவர்கள் பாபிலோனிலிருந்து பொருட்களை எடுத்துச் சென்று வியாபாரம் செய்வதனால் பெரும் செல்வந்தரானவர்கள். இனிமேல் இவர்களுக்கு வியாபாரம் இல்லை. அனைத்தும் ஒரு நொடியில் சாம்பலாகி போனபடியால் இவர்கள் புலம்புகிறார்கள். சடிதியான அழிவை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதன் உண்மையான நிலைமையை நீங்கள் உணர்கிறீர்களா? உங்கள் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளாமல் அவைகளை உங்களால் உபயோகிக்க முடிகிறதா? அத்தியாவசியமான தேவைகள் என்று நீங்கள் நினைக்கிற இந்த ஆடம்பரங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் சாம்பலாகி போய்விட்டால் அதனை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இன்று நாம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறோம். இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற யாவும் கடந்து போகும். உலகத்தின் பெரும் பட்டணங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இந்த உலக பொருட்கள் புகையாகி போய்விட்டால் அதனை குறித்து நீங்கள் கலங்குவீர்களா? அல்லது உங்கள் இருதயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேலே பதித்தவர்களாய் இருக்கிறீர்களா? இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று நாம் வாழும் காலங்களிலேயும் இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தும் ஆடம்பரமான வசதிகளை குறித்து நாம் உள்ளத்திலே ஒரு சரியான எண்ணத்தோடு வாழ வேண்டும். நமக்குரிய வசதிகள் குறைவுபட்டுவிட்டால் துக்கத்திலே மூழ்கி போய்விடக்கூடாது. உலகத்திலே நாம் பயன்படுத்தும் காரியங்கள் வீணாய் போய்விட்டால் அதை குறித்து நாம் அளவுக்கு அதிகமாய் கவலைப்படக்கூடாது. இந்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரண காரியங்களுக்கும் அழிந்து போகிற காரியங்களுக்கும் மிகவும் துக்கப்படுகிறார்கள். ஏன் அதை குறித்து சண்டையிடுகிறார்கள்? ஏன் கொலையும் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள்? அதைவிட கர்த்தருடைய பிள்ளைகளாக உலகத்தின் காரியங்களை நாம் இழந்து போகும்பொழுது அதை குறித்து துக்கப்படாமல் நாம் இருக்க அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பரலோகமே முக்கியமான காரியமாய் இருக்குமென்றால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரலோகத்திலே இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் இழந்து போவது எதுவும் நமக்கு துக்கத்தை உண்டு பண்ணாது. சிலருடைய வாழ்க்கையிலே தங்கள் உடையிலே ஒரு கரை பட்டுவிட்டால் கூட எவ்வளவோ வேதனைப்படுவார்கள் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பொருட்களின் மீது இருதயத்தை வைக்காமல் கர்த்தாதி கர்த்தர் மேலே இருதயத்தை வைத்தவர்களாக, நித்தியத்தை குறித்து மட்டும் காத்திருக்கிறவர்களாக, வாஞ்சிக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். பாபிலோனிலே ஏற்பட்ட நியாய தீர்ப்பு நிமித்தமாக பரலோகத்திலே சந்தோஷம் ஏற்படுகிறதை குறித்து தொடர்ந்து நாம் வாசிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:20 பாருங்கள். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். பரலோகத்தின் கண்ணோட்டம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அங்கு எந்தவிதமான அடக்க ஊர்வலமும் நடைபெறவில்லை. மாறாக ஒரு சந்தோஷமான சம்பவம் இடம்பெற்றதினாலே கொண்டாட்டம் இடம்பெறுகிறது. பரிசுத்தவான்கள் இதற்காக ஜெபித்தார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும் இதனை முன்னுரைத்தார்கள். இப்பொழுது யாவும் நிறைவேறி தேவன் தனது நாமத்தை நிலைநிறுத்தியபடியால் சந்தோஷம் உண்டாகிறது. இவைகள் எல்லாவற்றின் மீதும் நியாய தீர்ப்பு வருகிறது. இன்று உங்கள் இருதயத்தை எதின் மேல் வைத்திருக்கிறீர்கள்? அந்நாளிலே மிகுந்த வேறுபாடு காணப்படும். ஒன்று, நீங்கள் புலம்பி அழுகின்ற கூட்டத்தோடு காணப்பட வேண்டும், அல்லது சந்தோஷப்பட்டு களி கூறுகின்ற கூட்டத்தோடு காணப்பட வேண்டும். தீமை அழியும் பொழுது பரிசுத்தவான்கள் அகமகிழ்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18:21 பாருங்கள். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய இயந்திர கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். பாபிலோன் சடுதியாக கொடூரமாக ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படும் என்பதை பரலோகமும் நமக்கு தெரிவிக்கின்றது. தண்ணீருக்குள்ளே எரியப்படும் கல் தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து காணப்படாமல் போவது போல பாபிலோனும் ஒரு முடிவிற்குள்ளே கடந்து வரும். வசனம் 22. சுரமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை, இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. பாருங்கள், 23 வசனத்தை வாசிக்கிறேன். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியுமானவருடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. இசைகளின் சத்தம் கேட்கப்படுவதில்லை, அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும், தெருக்களில் உள்ள நியான் விளக்குகள் அனைத்தும் இல்லாமல் போகும், திருமணங்கள் நடைபெறுவதில்லை, சமுதாய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இல்லாமல் போகும். உன் சூனியத்தால் எல்லா ஜனங்களும் மோசம் போனார்களே என்று சொல்கிறார். மாயாஜாலங்கள், மந்திர வித்தைகள் நாம் கடைசி காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது. சாத்தானே மக்களை ஏமாற்றி கண்களை குருடாக்குகிறான். பெரும் வர்த்தகங்கள் அனைத்தும் மறைந்து போகும். அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி செய்து இந்த பட்டணம் உலகத்தையே ஏமாற்றும். வசனம் 24 பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். தேவனுடைய பிள்ளைகளை கடினமாக நடத்திய இந்த பட்டணத்தை தேவன் நியாயம் தீர்த்தார். இது சாத்தானின் நகரம். ஆதி முதல் சாத்தான் கொலைகாரனாகவே இருக்கிறான். பாபிலோன் கொலைகார நகரம். தேவனுடைய பிள்ளைகளை கொன்றதே அதன் கடைசி குற்றம். பாபிலோனின் அழிவை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் வேளையிலே கடந்த காலத்திலே நாகரிகத்திலே சிறந்து விளங்கிய பெரும் நகரங்களை குறித்தும் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ரோம பேரரசின் சரிவும் வீழ்ச்சியும் என்ற புத்தகத்தை 1788 வருஷத்திலே எட்வர்ட் கிப்போன் என்பவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ரோம பேரரசு உதிர்ந்து மறித்து போனதற்கான 5 காரணங்களை குறிப்பிடுகிறார். கவனியுங்கள். முதலாவதாக, மனித சமுதாயத்திற்கு அடிப்படையான குடும்ப வாழ்க்கையை குறித்து பரிசுத்தத்தையும் மதிப்பையும் ரகசியமாக கெடுத்துக் கொண்டது. இரண்டாவதாக, அதிகமான வரி விதிப்பு. அரசாங்க பொதுப்பணத்தை பொதுமக்களுக்கு எடுத்து இலவச உணவிற்காகவும் களியாட்டங்களுக்காகவும் செலவு செய்தது. மூன்றாவதாக, சிற்றின்மங்களின் மீது பைத்தியக்காரத்தனமான வெறி. விளையாட்டுகள் வருடத்திற்கு வருடம் உணர்ச்சிகளை தூண்டுவதாகவும் கொடூரமானதாகவும் ஒழுக்க கேடான செயல்களாகவும் மாறியது. நான்காவதாக, பகைவன் உள்ளே இருக்க அதனை அறியாது படைபலத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தது. தனிப்பட்ட ஒவ்வொருவரின் பொறுப்புணர்ச்சியும் குறைந்து கொண்டே போனது. ஐந்தாவதாக, தெய்வ பயம் குறைந்து கொண்டே போனது. நம்பிக்கை வாழ்க்கையோடு ஒன்றுபடாமல் ஒரு செயலாக மாறியது. ஜனங்களை வழிநடத்தும் ஆற்றல் குறைவுபட்டது. அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட காரியங்களின் நிமித்தமாக சரித்திரத்திலே பல ராஜ்யங்கள் சரிந்ததை பார்க்கலாம். இதே காரியங்களே பாபிலோனின் அழிவிற்கும் காரணமாக அமையும். இவைகள் ஒரு தேசத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் தனிப்பட்ட மனிதனையும் அழித்து விடுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனின் பாவம் ஒரு முடிவிற்குள்ளே வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவத்தின் காலம் என்று கூறிய கொடிய காலம் ஒரு முடிவிற்குள்ளே வருகின்றது. வெளிப்படுத்தின சேஷம் 19 அதிகாரத்திலே பூமியின் மேல் வந்த இந்த இருண்ட துக்கம் நிறைந்த விபரீதமான காலம் ஒரு முடிவிற்குள் வருகிறதை பார்க்கிறோம். 20 அதிகாரத்திலே கர்த்தரின் நாளாகிய 1000 வருட அரசாட்சி மலர்கிறது. மகா உபத்திரவ காலத்தில் ஏற்பட்ட கோர சம்பவங்களாகிய பெருந்துயரங்கள், இயந்திர துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் வேகமாக வெளியேறுவது போல அடுத்தடுத்து வேகமாக இடம்பெற்றதை கடைசியாக ஒருமுறை பார்ப்போம். மகா உபத்திரவத்தின் மொத்த காலம் 7 வருடங்கள். பழைய ஏற்பாட்டிலே தானியேல் இதனை பிரித்து கூறுகிறார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் இதனை 2 சம பாகங்களாக, மூன்றரை மற்றும் மூன்றரை வருடங்களாக பிரிக்கிறார். என்ற போதிலும் சபையானது பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு சமாதானம், செல்வாக்கு, புகழ் என்னும் அடித்தளத்தின் மீது அந்தி கிறிஸ்து உலக சர்வாதிகாரியாக ஆட்சிக்கு வருகின்றான். மகா உபத்திரவத்தின் முதல் பாகத்தில் மனுக்குலத்திற்கு நன்மை பயக்கும் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவான். பொய்யான சமாதானத்தை ஏற்படுத்துவான். ஆளுகையும் சமயமும் அவன் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும். காலம் வரும்பொழுது ஒரே உலகமும் ஒரே மதமும் அனைத்தும் ஒன்றாகும். அப்பொழுது உலகம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே பிரவேசிப்பதாக நம்பும். கிறிஸ்துவின் சரீரமாகிய உண்மையான சபை மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னதாகவே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அந்த சபையே கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவிலே பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேல் திரும்பவும் ஒரு முறை பூமியில் தேவனுக்கு சாட்சியாக விளங்கும். 144,000 தேவனுடைய ஆவியினால் முத்தரிக்கப்பட்ட பலமுள்ள சாட்சிகள் காணப்படுவார்கள். அவர்கள் இந்த பூமியிலே சாட்சிகளாக இருப்பார்கள். அதேபோல திரளான புறஜாதிகளும் முத்தரிக்கப்படுவார்கள். 7 ஆண்டுகளின் மத்தியிலே வடக்கிலுள்ள ராஜா இஸ்ரவேலுக்கு எதிராக வருவான். தேவன் சோதோம் குமராவை நியாயம் தீர்த்தது போல அந்த வடக்கிலிருந்து வந்த ராஜாவையும் நியாயம் தீர்ப்பார். இதைத்தான் நாம் எசேக்கியேல் 38 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இத்துடன் யுத்தத்தின் கதவும் திறக்கப்படுகிறது. அந்திகிறிஸ்து இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவனது வஞ்சகத்தை பலர் அறிந்து கொள்வார்கள். சாத்தானின் கீழ் மனுக்குலம் புரட்சி செய்ய ஆரம்பிக்கும். பழுத்த பழத்தைப் போல உலகம் விழுந்து போகும். அந்தி கிறிஸ்துவாகிய பாவ மனிதன் இஸ்ரவேல் தேசத்துடனான தனது உடன்படிக்கையை முறித்துக் கொள்வான். இந்த காலத்திலே மத்திய கிழக்கு பகுதி உலகத்தின் மையமாக விளங்கும். பாபிலோன் உலகத்தின் ஆளுகை மற்றும் பொருளாதார தலைமையகமாகவும் எருசலேம் சமயத்தின் தலைமையகமாகவும் விளங்கும். அந்த எருசலேமும் பாபிலோன் என்றே அழைக்கப்படும். அந்தி கிறிஸ்து ரோமாபுரியிலும் கள்ள தீர்க்கதரிசி எருசலேமிலும் செயல்பட துவங்குவார்கள். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்ததும் திரும்பவுமாக பாபிலோனை கட்டுவான். அந்தி கிறிஸ்து மாய்மாலமான சபையை அழித்து போடுவான். ஐபிராத்து நதிக்கரையிலே காணப்படும் பழைய பாபிலோன் ஆளுகை மற்றும் பொருளாதாரத்தின் மையமாக விளங்கும். தேவனின் நியாய தீர்ப்பு வரும்பொழுது ஒருமுறை பூமியில் 1/4 பாகமும் அடுத்த முறை 1/3 பாகமுமான ஜனத்தொகை அழிக்கப்படும். இயற்கையும் பாதிக்கப்படும். பூமியில் புல்வெளிகளும் மரங்களும் வான மண்டலத்திலே சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களும் பாதிக்கப்படும். பூமியின் மீது ஒன்று மாறி ஒன்றாக துன்பங்கள் நேரிடும். ஆனாலும் மனித இருதயம் மாறுவதே இல்லை. மாறாக துன்பங்களைக் கண்டு மனிதன் தேவனை தூஷிப்பான். இஸ்ரவேலுக்கு எதிராக படைகள் புறப்பட்டு செல்லும். 3.5 வருடங்கள் இந்த சண்டை நடைபெறும். இது அர்மக்கெதான் யுத்தம் அல்ல, அர்மக்கெதான் சண்டை. கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த தேசத்திற்கு செல்வார்கள். அங்கு அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு தோன்றும். குதிரைகளின் ரத்தம் 3 அடி ஆழத்திற்கு காணப்படும். இவ்விதமான மனிதனின் தாறுமாறான நிலைமை, சாத்தானின் திட்டங்கள் இவற்றின் மத்தியிலே ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பவும் வருவதற்கு முன்னதாக இவைகள் யாவும் இடம்பெறும் முன்பாக கிறிஸ்துவின் சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனோடு இருக்கும்படியாக சென்றுவிடும். பின்னர் கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு திரும்பி வரும்பொழுது சபையும் அவரோடு கூட வரும். வெளிப்படுத்தின சேஷம் 4-18 அதிகாரம் வரையிலான காரியங்கள் யாவும் நிறைவேற வேண்டும் என்று சபை காத்திருப்பதில்லை. சபையானது ஆனந்த பரவசத்திற்கும் இயேசு கிறிஸ்து இரட்சகராக மகிமேலே தோன்றுவதை காணவுமே காத்திருக்கும். கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை நாம் அறிவதில்லை. அவர் திரும்பி வரும் காலம் எது என்பதையும் நாம் அறிவதில்லை. அது வெகு சீக்கிரத்தில் இடம்பெறலாம். ஒருவேளை இன்றைய தினமாகவும் அது இருக்கலாம். ஒருவேளை இன்னமும் 100 ஆண்டுகள் அல்லது பல 100 ஆண்டுகள் கழித்தும் வரலாம். எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒருவராலும் கூற முடியாது. அனைத்தும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலேயும் சபை எடுத்துக் கொள்ளப்படலாம். அதனைத் தொடர்ந்து மகா உபத்திரவ காலம் இந்த உலகத்திலே ஆரம்பமாகும். ஆனால் அந்த நாளிகையையும் நாளையும் நாம் அறிய மாட்டோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்களா என்பதுதான் கேள்வி. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம் என்றால் கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருப்போம் என்றால் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படாமல் இந்த உலகத்திலே சபையாகிய அந்த சமுதாய கூட்டத்திலேதான் நாம் அங்கத்தினர்களாய் இருக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் பாவங்களை விட்டு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு அவரண்டை வந்து அதை அறிக்கை செய்யுங்கள். அவரே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் வல்லமையையும் கொடுத்து உங்களை வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகையின் முடிவிலே என்ன என்ன நடக்கும் என்பதை குறித்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த வருகை வரும் முன்னதாக உம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை நீர் எடுத்துக் கொள்ளப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட நீரே காத்துக்கொள்ளும். நாளை பார்ப்பேன், அடுத்த மாதம் பார்ப்பேன், அடுத்த ஆண்டு பார்ப்பேன் என்று சொல்லி காலங்களை தள்ளி போடாதபடி, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை அறிந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் உம்முடைய ஊழியத்திலே ஈடுபடுவதை குறித்து தாமதமாயிராமல் இருக்கும் இடங்களிலே வசிக்கும் சூழ்நிலைகளிலே கர்த்தாவே உம்மை மற்றவர்களுக்கு கொடுக்க தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் வார்த்தையையும் வல்லமையையும் நீரே தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீரே எங்களை இறுதி வரை காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14.